யோவான் அத்தியாயம் 1.
ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்தார். எல்லாமும் அவர் மூலமாக உண்டானது, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
இருளானது அதை மேற்கொள்ளவில்லை.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் மூலமாக எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல,
அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார்.
உலகம் அவர் மூலமாக உண்டானது, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது,
சரீர விருப்பத்தினாலாவது, கணவனுடைய விருப்பத்தினாலாவது பிறக்காமல் தேவனாலே பிறந்தார்கள். அந்த வார்த்தை சரீரமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நம்மிடையே வாழ்ந்தார். அவருடைய மகிமையை பார்த்தோம், அது பிதாவிற்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகவே அவர் என்னை விட மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு சொன்னான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. தேவனை ஒருவனும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுக்காமல் அறிக்கை செய்ததும் இல்லாமல் நான் கிறிஸ்து இல்லை என்றும் அறிக்கை செய்தான். அப்பொழுது அவர்கள், பின்பு யார் நீர், எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் இல்லை என்றான். நீர் தீர்க்கதரிசியா என்று கேட்டார்கள், அதற்கும் இல்லை என்றான். அவர்கள் பின்பும் அவனை பார்த்து, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றான்.
அனுப்பப்பட்டவர்கள் பரிசெயர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவனை பார்த்து, நீர் கிறிஸ்துவும் இல்லை, எலியாவும் இல்லை, தீர்க்கதரிசியானவரும் இல்லை என்றால்
ஏன் ஞானஸ்ஞானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு மறுமொழியாக,
நான் தண்ணீரினால் ஞானஸ்ஞானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னை விட மேன்மை உள்ளவர்,
அவருடைய காலணியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட
நான் தகுதி ஆனவன் இல்லை என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்ஞானம் கொடுத்த பெத்தானியாவிலே நடந்தது. மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வருவதை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்பே இருந்தபடியால் என்னை விட மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே
நான் தண்ணீரினாலே ஞானஸ்ஞானம் கொடுக்க வந்தேன் என்றான்.
பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் இருக்கிறதை பார்த்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் தண்ணீரினால் ஞானஸ்ஞானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் இருப்பதை நீ பார்ப்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்ஞானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அதன்படியே நான் பார்த்து இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் பார்த்து, இதோ
தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அந்த இரண்டு சீடர்களும் கேட்டு இயேசுவிற்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் தனக்கு பின்னே வருகிறதை பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்தை பார்த்து அந்த நாளில் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின்னே சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து, மேசியாவை பார்த்தோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றான். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவிற்கு போக விருப்பமாக இருந்து
பிலிப்புவை பார்த்து, நீ என் பின்னே வா என்றார்.
பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவன். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை பார்த்தோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருவதை பார்த்து அவனை குறித்து, இதோ கபடம் இல்லாத உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை பார்த்து, பிலிப்பு, உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை பார்த்தேன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குபாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
இயேசு அவனுக்கு மறுமொழியாக,
அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதனிலும் பெரிதானவைகளை பார்ப்பாய் என்றான். பின்னும் அவர் அவனை பார்த்து, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள்
மனிதகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும்
இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் பார்ப்பீர்கள் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
யோவான் அத்தியாயம் 10. உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாக நுழைகிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறதினால் அவனுக்கு பின்னே செல்லுகிறது. தெரியாதவர்களுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் தெரியாதவனுக்கு பின்னே செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களிடம் சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்பே வந்தவர்கள் எல்லோரும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் வெளியும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாக இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை பார்த்து ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். வேலையால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகவே ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அவைகளையும் நான் கொண்டு வரவேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவிகொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும், நான் என் ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களினால் யூதர்களுக்குள்ளே மீண்டும் பிரிவினை உண்டானது. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் இல்லை, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. குளிர்காலமுமாக இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எவ்வளவு காலம் வரைக்கும் எங்களுடைய ஆத்துமாவிற்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை, என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற செயல்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இல்லாததினால் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரையும் விட பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மீண்டும் அவர் மேல் கல் எறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் என் பிதாவினாலே அநேக நற்செயல்களை உங்களுக்கு காட்டினேன், அவைகளில் எந்த செயலுக்காக என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு மறுமொழியாக, நற்செயலினால் நாங்கள் உன் மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனிதனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இந்த விதமாக தேவ அவமதிப்பு சொல்லுகிறதினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாக உங்களுடைய வேதத்தில் எழுதவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் ஒளிந்து போகாததாக இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ அவமதிப்பு சொன்னேன் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் செயல்களை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை, அவைகளை செய்தால் நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை விசுவாசியுங்கள் என்றார். இதனால் அவர்கள் மீண்டும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்ஞானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனாலும் இவரை குறித்து யோவான் சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்கிறது என்றார்கள். அந்த இடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் அத்தியாயம் 11. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தைச் சேர்ந்த லாசரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேள்விப்பட்ட பொழுது, இந்த வியாதி மரணம் ஏற்படுவதற்காக இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே மீண்டும் 2 நாட்கள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நாம் மீண்டும் யூதேயாவிற்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீடர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மீண்டும் நீர் அந்த இடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடறல் அடையமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்திலே வெளிச்சம் இல்லாததினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை பார்த்து, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை உயிரோடு எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படிச் சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்துச் சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாகச் சொல்லி, நான் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்களுக்காக சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது தித்திமு எனப்பட்ட தோமா மற்ற சீடர்களை பார்த்து, அவருடன் மரிப்பதற்கு நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆனது என்று அறிந்தார். பெத்தானியாவூர் எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதர்களில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்திலே வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே இருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை பார்த்து, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிக்காமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவளிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை பார்த்து, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்பாக போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை பார்த்தவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்தபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாக நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை மரித்து போகாமல் இருக்க செய்ய முடியாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மீண்டும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை பார்த்து, ஆண்டவரே, இப்பொழுது நாற்றம் எடுக்குமே, 4 நாட்கள் ஆனதே என்றாள். இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவிகொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் மக்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்காக இதைச் சொன்னேன் என்றால், இவைகளைச் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத துணிகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை பார்த்து, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதத்தில் வந்து இயேசு செய்தவைகளை பார்த்தவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர்களில் சிலர் பரிசேயர்களிடம் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனிதன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர்கள் வந்து நம்முடைய இடத்தையும் மக்களையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருடத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மக்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனிதன் மக்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் தானாக சொல்லாமல் அந்த வருடத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத மக்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த மக்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாகச் சொன்னான். அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை செய்தார்கள். ஆகவே இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாக யூதர்களுக்குள்ளே தங்காமல் அந்த இடத்தை விட்டு வனாந்திரத்திற்கு அருகான இடமாகிய எபிராயீம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீடர்களோடு தங்கியிருந்தார். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நெருங்கி இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு தங்களுடைய நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனுக்காவது தெரிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். யோவான் அத்தியாயம் 12. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாட்களுக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவிற்கு வந்தார். அங்கே அவருக்கு இரவு விருந்து கொடுத்தார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் 1/2 லிட்டர் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் நல்ல வாசனையினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 வெள்ளி பணத்திற்கு விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்காமல் போனது என்ன என்றான். அவன் ஏழைகளை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாக இருந்ததினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாக இருந்ததினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் செய்யும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடம் இருக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் திரளான மக்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின லாசுருவை பார்க்கும்படியாகவும் வந்தார்கள். லாசுருவினால் யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்திலே விசுவாசம் வைத்ததினால் பிரதான ஆசாரியர்கள் லாசுருவையும் கொலை செய்ய ஆலோசனை செய்தார்கள். அடுத்த நாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான மக்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா போற்றப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிறபடி, இயேசு ஒரு கழுதை குட்டியை பார்த்து அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீடர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடன் இருந்த மக்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று மக்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலக மக்கள் அனைவரும் அவருக்கு பின்னே சென்றனர் என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் கிரேக்கர்கள் சிலர் இருந்தனர். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மனிதகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றட்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த நேரத்திலிருந்து என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆனாலும் இதற்காகவே இந்த நேரத்திற்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட மக்கள் இடிமுழக்கம் உண்டானது என்றார்கள். வேறு சிலர் தேவ தூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இந்த சத்தம் எனக்காக உண்டாகாமல் உங்களுக்காக உண்டானது. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்றார். இயேசு தாம் எவ்விதமாக மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். மக்கள் அவரை பார்த்து, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனிதகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனிதகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடம் இருக்கும். இருளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ஒளி உங்களோடு இருக்கும் போது நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் எங்கே என்று தெரியாமல் இருக்கிறான். ஒளி உங்களோடு இருக்கும் போது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாவதற்கு ஒளியிடம் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகவே அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள். ஏனென்றால் ஏசாயா பின்னும், அவர்கள் கண்களினால் பார்க்காமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருப்பதற்கும் நான் அவர்களை சுகமாக்காமல் இருப்பதற்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை பார்த்து அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆனாலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேற்றப்படாமல் இருக்க பரிசேயர்களுக்கு பயந்து அதை அறிக்கை செய்யாமலும் இருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை விட மனிதர்களால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமாக, என் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவனிடம் விசுவாசமாக இருக்கிறான். என்னை பார்க்கிறவன் என்னை அனுப்பினவரை பார்க்கிறான்.
என்னிடம் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இல்லாதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசிக்காமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாக பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்ன என்றும் உபதேசிக்க வேண்டியது என்ன என்றும்
என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது
என்று அறிவேன். ஆகவே நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்.
யோவான் அத்தியாயம் 13.
பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு வரைக்கும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் மகனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் மாலை உணவு சாப்பிடும் போது தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து தம்முடைய மேல் உடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த துண்டால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை பார்த்து ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவப் போகிறீரா என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நான் செய்கிறது என்னவென்று இப்பொழுது உனக்கு தெரியாது, இனிமேல் தெரியும் என்றார். பேதுரு அவரை பார்த்து, நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, குளித்தவன் தன் கால்களை மட்டும் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் இல்லை என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய ஆடைகளை அணிந்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானனை விட பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரை விட பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக,
என்னுடனே அப்பத்தை சாப்பிடுகிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்குவான், அது நடக்கும் பொழுது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிப்பதற்கு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீடர்கள் சந்தேகப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் அவருடைய சீடர்கள் இயேசுவிற்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு,
ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு மறுமொழியாக, நான் இந்த அப்பத்துண்டை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துண்டை தொய்த்து சீமோன் மகனாகிய யூதாஸ்காரியோத்திற்கு கொடுத்தார். அந்த அப்பத்துண்டை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை வந்து இருந்தவர்கள் யாருக்கும் புரியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்குவதற்காவது, ஏழைகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த அப்பத்துண்டை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது இரவு நேரமாக இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனிதகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாக அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதர்களிடம் சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவுகிறதற்கு முன்பே நீ என்னை மூன்று முறை மறுதலிப்பாய் என்று உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் அத்தியாயம் 14. உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக தங்கும் இடங்கள் இருக்கின்றன, அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன், நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் செய்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை பார்த்தும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை பார்த்து, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்தான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களோடு சொல்லுகிற வசனங்களை நானாகவே சொல்லவில்லை, எனக்குள் வாழ்கிற பிதாவானவரே இந்த செயல்களை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என்னுடைய செயல்களினாலாவது என்னை நம்புங்கள். உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற செயல்களை தானும் செய்வான், இவைகளைவிட பெரிய செயல்களையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நான் பிதாவை கேட்டுக்கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பார்க்காமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு தங்கி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை பார்க்காது, நீங்களோ என்னை பார்ப்பீர்கள். நான் பிழைக்கிறபடி நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் மேல் என் பிதா அன்பாக இருப்பார். நானும் அவன் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கடைபிடிப்பான். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடன் குடிகொள்வோம். என்னில் அன்பாக இல்லாதவன் என் வார்த்தைகளை கடைபிடிக்க மாட்டான். நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதாக இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. நான் உங்களோடு தங்கி இருக்கும் போது இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடம் வருவேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனென்றால் என் பிதா என்னை விட பெரியவராக இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்குச் சொன்னேன். இனி நான் உங்களோடு அதிகமாக பேசுவதில்லை. இந்த உலகத்தின் தலைவன் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இந்த இடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்றார். யோவான் அத்தியாயம் 15. நான் உண்மையான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியப்பட்ட கொடியைப் போல அவன் எரியப்பட்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீடராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒருவன் தன் நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறது இல்லை. வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான். நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்களுடைய கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இல்லாதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. வேலைக்காரன் தன் எஜமானை விட பெரியவன் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வார்த்தையை கடைபிடித்தது உண்டானால் உங்களுடைய வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களோடு பேசாதிருந்தால் அவர்களுக்கு பாவம் இருக்காது. இப்பொழுதோ தங்களுடைய பாவத்தை குறித்து சாக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத செயல்களை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தால் அவர்களுக்கு பாவம் இருக்காது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் பார்த்தும் பகைத்தும் இருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படியானது. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆரம்ப முதல் என்னுடனே இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் அத்தியாயம் 16. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்ததினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவர் இடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்களுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை பார்க்காதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் தலைவன் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சொந்தமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் எல்லாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் அனைத்தும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மீண்டும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்களில் சிலர் நான் பிதாவினத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அல்லாமல் கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது என்ன என்று நமக்கு புரியவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை பார்த்து, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். பெண்ணானவளுக்கு பிரசவ நேரம் வரும்போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் பின்பு உபத்திரவத்தை நினைக்க மாட்டாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள், நான் மீண்டும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடமிருந்து எடுத்து போடுவதில்லை. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாக உங்களோடு பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாக உங்களோடு பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் என்னை நேசித்ததினால் நான் தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, இதோ இப்பொழுதே நீர் உவமையாக பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை கேள்வி கேட்க தேவையில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனிமையாக இருக்க மாட்டேன், பிதா என்னோடு இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்றார். யோவான் அத்தியாயம் 17. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த செயல்களை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு கொடுத்தீர், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டானது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கப் போவது இல்லை. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் போது அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அழிவின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாக அடையும்படி உலகத்தில் இருக்கும் போது இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்கும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார்.
யோவான் அத்தியாயம் 18.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீடர்களோடு கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அந்தப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீடர்களும் நுழைந்தார்கள். இயேசு தம்முடைய சீடர்களோடு அடிக்கடி அங்கே சென்றிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாஸும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் படை வீரர்கள் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் என்பவர்களால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு தீ பந்தங்களோடும் விளக்குகளோடும் ஆயுதங்களோடும் அந்த இடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு சம்பவிக்கப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் மறுமொழியாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடி வந்திருந்தால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த வாளை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வலது காதை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, உன் வாளை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ என்றார். அப்பொழுது படைவீரர்களும் 1,000 படைவீரர்களுக்கு தலைவனும் யூதர்களுடைய அதிகாரிகளும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி, முதலாவது அவரை அண்ணா என்பவர்களிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருடத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிற்கு மாமனாக இருந்தான். மக்களுக்காக ஒரே மனிதன் மரிக்கிறது நலமாக இருக்கும் என்று யூதர்களுக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீடனும் இயேசுவிற்கு பின்னே சென்றார்கள். அந்த சீடன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்ததினால் இயேசுடன் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் நுழைந்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்த மற்ற சீடன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை பார்த்து, நீயும் அந்த மனிதனுடைய சீடர்களில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் இல்லை என்றான். குளிர்காலமாக இருந்ததினாலே அதிகாரிகளும் காவலர்களும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் அவருடைய சீடர்களை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நான் வெளியரங்கமாக மக்களுடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் போதித்தேன். அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்னபொழுது அருகில் நின்ற காவலர்களில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் பேசியது தவறாக இருந்தால் எது தவறு என்று காட்டு, நான் பேசியது சரியானால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டப்பட்டவராக அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை பார்த்து, நீயும் அவனுடைய சீடர்கள் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் இல்லை என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களில் பேதுரு காதை வெட்டினவனுக்கு உறவினனான ஒருவன் அவனை பார்த்து, நான் உன்னை அவனுடனே தோட்டத்திலே பார்க்கவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மீண்டும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவியது. அவர்கள் காய்ப்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்கா உணவை உண்பதற்காக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் நுழையாமல் இருந்தார்கள். அதனால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனிதன் மேல் என்ன குற்றம் சுமத்துகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு மறுமொழியாக, இவன் குற்றவாளியாக இல்லாவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, இவனை நீங்களே கொண்டு போய் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் எந்த விதமாக மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் நுழைந்து இயேசுவை அழைத்து, நீ யூதர்களுடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து மறுமொழியாக, நான் யூதனா? உன் மக்களும் பிரதான ஆசாரியர்களும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு மறுமொழியாக, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதானால் நான் யூதர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் வேலைக்காரர்கள் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த இடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு மறுமொழியாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். அதற்கு பிலாத்து, சத்தியம் என்றால் என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை செய்கிற வழக்கம் இருக்கிறது. ஆகவே யூதர்களுடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று மீண்டும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் திருடனாக இருந்தான்.
யோவான் அத்தியாயம் 19. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து சாட்டையினால் அடிக்கச் செய்தான். படை வீரர்கள் முள்ளுகளினால் ஒரு முள்கிரீடத்தை பின்னி அவர் தலையின் மேல் வைத்து சிவப்பான ஒரு மேலாடையை அவருக்கு உடுத்தி, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து, நான் இவனிடம் ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடம் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்கிரீடமும் சிவப்பு அங்கியும் அணிந்தவராக வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து, இதோ இந்த மனிதன் என்றான். பிரதான ஆசாரியர்களும் காவலர்களும் அவரை பார்த்தபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் பார்க்கவில்லை என்றான். யூதர்கள் அவனுக்கு மறுமொழியாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் மரிக்க வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாக பயந்து மீண்டும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை பார்த்து, நீ எங்கேயிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அதுமுதல் பிலாத்து அவரை விடுதலை செய்ய வழி தேடினான். யூதர்கள் அவனை பார்த்து, இவனை விடுதலை செய்தால் நீ ராயனுக்கு நண்பன் இல்லை, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளமிடப்பட்ட மேடை என்றும் எபிரேய மொழியிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நீதி இருக்கை மீது உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவிற்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய நண்பகல் வேளையாக இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை பார்த்து, இதோ உங்களுடைய ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர்கள் மறுமொழியாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் பொருத்தச் செய்தான். அதில் நசரையனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்தபடியால் யூதர்களில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் மொழிகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவை பார்த்து, யூதர்களுடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதர்களுடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து மறுமொழியாக,
நான் எழுதினது எழுதினதே என்றான். படைவீரர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய ஆடைகளை எடுத்து ஒவ்வொரு படைவீரனுக்கும் ஒவ்வொரு பாகமாக நான்கு பாகமாக்கினார்கள். மேல் அங்கியையும் எடுத்தார்கள். அந்த மேல் அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் ஆடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக படை வீரர்கள் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீடனையும் பார்த்து தம்முடைய தாயிடம், பெண்ணே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்திற்கு நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இல்லாதபடி யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி படை வீரர்கள் வந்து அவருடனே சிலுவையில் அறையப்பட்ட முந்தின உன்னுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதை பார்த்து அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆனாலும் படை வீரர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அதை பார்த்தவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசுவிற்கு அந்தரங்க சீடனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகவே அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு இரவில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் 33 கிலோகிராம் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் செய்யும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒருபோதும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதர்களுடைய ஆயத்த நாளாக இருந்தபடியினாலும் அந்த கல்லறை அருகில் இருந்தபடியினாலும் அந்த இடத்திலே இயேசுவை வைத்தார்கள்.
யோவான் அத்தியாயம் 2.
3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள்.
இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை பார்த்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, பெண்ணே, எனக்கும் உனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை என்றால் அவருடைய தாய் வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் வழக்கத்தின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் இப்பொழுது எடுத்து பந்தி மேற்பார்வைக்காரனிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள்.
அந்த திராட்சைரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை நிரப்பின வேலைக்காரர்களுக்கு மட்டும் தெரியும், பந்தி மேற்பார்வைக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணமகனை அழைத்து, எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய சீடர்களும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாட்கள் தங்கினார்கள். பின்பு யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நெருங்கி இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் பணம் மாற்றுகிறவர்களையும் உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்து கயிற்றினால் ஒரு சாட்டையை உண்டாக்கி அவர்கள் அனைவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு வெளியே துரத்திவிட்டு பணம் மாற்றுக்காரர்களுடைய பணங்களை கொட்டி மேசைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை பார்த்து, இவைகளை இந்த இடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் தீயை போல என்னை எரித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீடர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை பார்த்து, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாட்களுக்குள்ளே இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷங்கள் ஆனதே, நீர் இதை 3 நாட்களுக்குள்ளே கட்டி எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீடர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கும் போது அவர் செய்த அற்புதங்களை அநேகர் பார்த்து அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பவில்லை. மனிதர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனிதர்களை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க அவசியமாக இருக்கவில்லை. யோவான் அத்தியாயம் 20. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை பார்த்தாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடமும் இயேசுவிற்கு அன்பாக இருந்த மற்ற சீடனிடமும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீடனும் கல்லறைக்கு போவதற்காக புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை விட மற்ற சீடன் வேகமாக ஓடி முதலில் கல்லறைக்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து துணிகள் கிடக்கிறதை பார்த்தான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே நுழைந்து துணிகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த துணி மற்ற துணிகளோடு வைக்காமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் பார்த்தான். முதலில் கல்லறைக்கு வந்த மற்ற சீடனும் அப்பொழுது உள்ளே நுழைந்து பார்த்து விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாமல் இருந்தார்கள். பின்பு அந்த சீடர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது அவள் குனிந்து கல்லறைக்கு உள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டு இருந்த இடத்திலே வெள்ளை உடை அணிந்தவர்களாக 2 தூதர்கள் தலைப்பக்கம் ஒருவனும் கால்பக்கம் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தாள். அவர்கள் அவளை பார்த்து, பெண்ணே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்பக்கம் திரும்பி இயேசு நிற்கிறதை பார்த்தாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாமல் இருந்தாள். இயேசு அவளை பார்த்து, பெண்ணே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். இயேசு அவளை பார்த்து, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். இயேசு அவளை பார்த்து, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடம் திரும்பி போகவில்லை. நீ என் சகோதரனிடம் போய், நான் என் பிதாவினிடமும் உங்களுடைய பிதாவினிடமும் என் தேவனிடமும் உங்களுடைய தேவனிடமும் திரும்பி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் இயேசுவை பார்த்ததையும் அவர் தன்னிடம் சொன்னவைகளையும் சீடர்களுக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் மாலை நேரத்திலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கும்போது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கரங்களையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். சீடர்கள் இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 பேரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு இருக்கவில்லை. மற்ற சீடர்கள் இயேசுவை பார்த்தோம் என்று அவனிடம் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் பார்த்து அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே வைத்து பார்க்காமல் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மீண்டும் 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கரங்களை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு என்றார். தோமா அவருக்கு மறுமொழியாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை பார்த்ததினாலே விசுவாசித்தாய், பார்க்காமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதப்படாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீடர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அத்தியாயம் 21. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மீண்டும் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விபரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரை சேர்ந்த நாத்தான்வேலும் செபேதேயுவின் மகன்களும் அவருடைய சீடர்களில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த இரவிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாமல் இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும் என்றார். அப்படியே அவர்கள் வலைகளை போட்டு அதிகமான மீன்கள் கிடைத்ததினால் வலையை இழுக்க முடியாமல் இருந்தார்கள். ஆகவே இயேசுவின் மேல் அன்பாக இருந்த சீடன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, தான் மேற்சட்டை அணியாதவனாக இருந்ததினால் தன் மேற்சட்டையை அணிந்து கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீடர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்ததினால் படகில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கினபோது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் பார்த்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, வாருங்கள் சாப்பிடுங்கள் என்றார். அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு 3வது முறையாக தம்முடைய சீடர்களுக்கு இவ்வாறு வெளிப்படுத்தினார். அவர்கள் சாப்பிட்ட பின்பு இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்களை விட நீ அதிகமாக என்மேல் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது முறை அவர் அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்மேல் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது முறை அவர் அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது முறை தன்னை கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ சிறு வயதுள்ளவனாக இருந்தபோது நீயே ஆடை அணிந்து கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாக ஆகும்போது உன் கரங்களை நீட்டுவாய், வேறொருவன் உனக்கு ஆடையை அணிவித்து உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவிற்கு அன்பாக இருந்தவனும் இரவு உணவு சாப்பிடும் பொழுது அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட சீடன் பின்னால் வருகிறதை பார்த்தான். அவனை பார்த்து பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க எனக்கு விருப்பமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகவே அந்த சீடன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரவியது. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் வரைக்கும் இவன் இருக்க எனக்கு விருப்பமானால் உனக்கென்னே என்று சொன்னார். அந்த சீடனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி உண்மை என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று நினைக்கிறேன். ஆமேன்.
யோவான் அத்தியாயம் 3. யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கேதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இரவு நேரத்தில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒருவன் வயதான பின்பு எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது முறை நுழைந்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு மறுமொழியாக, ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன். சரீரத்தினால் பிறப்பது சரீரமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது
தனக்கு விருப்பமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? உண்மையாகவே உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் பார்த்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரலோக காரியங்களை உங்களுக்கு சொன்னால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனித குமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாம்பானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனித குமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். உலகத்தை தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசிக்காதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இல்லாதபடியினால் அவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறான். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனிதர்களுடைய செயல்கள் தீமையானவைகளாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புவதே அந்த தண்டனை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. தீங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் செய்கைகள் சுட்டி காட்டப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின் படி செய்கிறவனோ தன் செய்கைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளிப்படும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் யூதயா நாட்டிற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு தங்கியிருந்து ஞானஸ்ஞானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு அருகாமையான அயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் அதிகமாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்ஞானம் கொடுத்து வந்தான். மக்கள் அவனிடத்திலே வந்து ஞானஸ்ஞானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்படவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீடர்களில் சிலருக்கும் யூதர்களுக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டானது. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்யானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்திலே போகிறார்கள் என்றார்கள். யோவான் மறுமொழியாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அன்றி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகளை உடையவனே மணமகன், மணமகனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்டு மணமகனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமானது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரையும் விட மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்குரியவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரையும் விட மேலானவர். தாம் பார்த்ததையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரையிட்டு உறுதிப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசிக்காதவனோ ஜீவனை பார்ப்பது இல்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். யோவான் அத்தியாயம் 4. யோவானை விட இயேசு அநேகம் பேரை சீடர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதை இயேசு அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவிற்குப் போனார். இயேசு ஞானஸ்ஞானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பயணத்தின் களைப்பினால் ஏறக்குறைய நண்பகல் நேரத்தில் சற்று ஓய்வெடுக்க அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அவருடைய சீடர்கள் உணவு வாங்குவதற்கு ஊருக்குள்ளே சென்றிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா தேசத்தாளாகிய ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வந்தாள். இயேசு அவளை பார்த்து, தாகத்திற்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே எந்த தொடர்பும் வைக்காதவர்களானபடியால் சமாரிய பெண் அவரை பார்த்து, நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த பெண், ஆண்டவரே, எடுத்துக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒருபோதும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே தண்ணீர் எடுக்க வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தரவேண்டும் என்றாள். இயேசு அவளை பார்த்து, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த பெண், எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளை பார்த்து, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியென்றால், 5 கணவர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன். எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த மலையிலே ஆராதித்து வந்தார்கள், நீங்கள் எருசலேமில்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, பெண்ணே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை ஆராதிக்கும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றார். அந்த பெண் அவரை பார்த்து, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அந்த நேரத்தில் அவருடைய சீடர்கள் வந்து அவர் பெண்ணுடனே பேசுகிறதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும், என்ன வேண்டும் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் மக்களை பார்த்து, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கும் பொழுது சீடர்கள் அவரை பார்த்து, ரபி, சாப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர், நான் சாப்பிடுவதற்கு நீங்கள் அறியாத ஒரு உணவு எனக்கு இருக்கிறது என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் என்னை அனுப்பினருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய செயல்களை முடிப்பதே என்னுடைய உணவாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவனும் சம்பளத்தை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற உண்மையான வழக்கச்சொல் இதனாலே வெளிப்படுகிறது. நீங்கள் பாடுபட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பாடுபட்டார்கள், அவர்கள் பாடுபட்டதின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார்.
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த பெண்ணின் வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாட்கள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் மூலம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த பெண்ணை பார்த்து, உன் வார்த்தையினாலே இல்லை, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் உண்மையாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
2 நாட்களுக்குப் பின்பு அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயாவிற்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே மரியாதை இல்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு சென்றிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் அதிகாரிகளில் ஒருவனுடைய மகன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனிதன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண வேதனையில் இருக்கிறதினால் அவனை குணமாக்குவதற்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்காவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் அதிகாரி, ஆண்டவரே, என் பிள்ளை இறப்பதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எத்தனை மணிக்கு அவனுக்கு சுகம் உண்டானது என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் அவனை விட்டது என்றார்கள். உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்னதும் அதே நேரம் என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2வது அற்புதம்.
யோவான் அத்தியாயம் 5. இவைகளுக்கு பின்பு யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய மொழியிலே பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர்கள், முடவர்கள், வாத நோய் உள்ளவர்கள் முதலான வியாதி உள்ளவர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் சில நேரங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதலில் அதில் இறங்குவானோ அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சுகமாவான். 38 வருடங்கள் வியாதியாயிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு பார்த்து, அவன் அநேக நாளாக வியாதி உள்ளவன் என்று அறிந்து அவனை பார்த்து, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதி உள்ளவன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன் வேறொருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனிதன் சுகமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதலால் யூதர்கள் சுகமாக்கப்பட்டவனை பார்த்து, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு மறுமொழியாக, என்னை சுகமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள்,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உன்னுடனே சொன்ன மனிதன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சுகமாக்கப்பட்டவனுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. அந்த இடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே பார்த்து, இதோ நீ சுகமடைந்தாய், அதிக தீமையானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனிதன் போய் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பிதா இதுவரைக்கும் செயல்களை செய்து வருகிறார், நானும் செயல்களை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் பார்க்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை விட பெரிதான செயல்களையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு விருப்பமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை மதிப்பது போல எல்லோரும் குமாரனையும் மதிக்கும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவரையும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை மதிக்காதவன் அவரை அனுப்பின பிதாவையும் மதிக்காதவனாக இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாகாமல் மரணத்தை விட்டு விலகி ஜீவனுக்குள்ளாகிறான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனிதகுமாரனாக இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் கல்லறைகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் தண்டனையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் தானாக ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு விருப்பமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவிற்கு விருப்பமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையாக இருக்காது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி உண்மையான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனிதர்களுடைய சாட்சி இல்லை. நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில நேரம் அவன் வெளிச்சத்திலே மகிழ்ச்சியாக இருக்க விருப்பமாக இருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை விட மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவென்றால், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான செயல்களே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் உருவத்தை பார்த்ததும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்காதபடியால் அவருடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் மனிதர்களால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சொந்த பெயரினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மட்டும் வருகிற மகிமையைத் தேடாமல் ஒருவருக்கு ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். யோவான் அத்தியாயம் 6. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதியாக இருந்தவர்களுக்கு செய்த அற்புதங்களை திரளான மக்கள் பார்த்தபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீடர்களோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதர்களுடைய பண்டிகையாகிய பஸ்கா நெருங்கியிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அநேக மக்கள் தம்மிடத்தில் வருகிறதை பார்த்து பிலிப்புவிடம், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு மறுமொழியாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு வாங்கும் அப்பங்களும் இவர்களுக்கு போதுமானதாக இருக்காதே என்றான். அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை பார்த்து, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுடைய கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றது, ஆனாலும் அவைகள் இவ்வளவு மக்களுக்கு எப்படி போதும் என்றான். இயேசு, மக்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. வந்திருந்த ஆண்கள் ஏறக்குறைய 5,000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தி சீடர்களிடத்தில் கொடுத்தார். சீடர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு தேவையான அளவு கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, ஒன்றும் வீணாக போகாதபடிக்கு மீதியான துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துண்டுகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனிதர்கள் பார்த்து, உண்மையாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மாலை நேரமான போது அவருடைய சீடர்கள் கடற்கரைக்கு போய் படகில் ஏறி கடலின் அக்கரையில் உள்ள கப்பர் நகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டாக இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்திலே வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் படகில் போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகில் அருகில் வருகிறதை பார்த்து பயந்தார்கள். அவர்களை அவர் பார்த்து, நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விருப்பமானார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கரையிலே நின்ற மக்கள் அவருடைய சீடர்கள் ஏறின அந்த ஒரே படகை தவிர அங்கே வேறொரு படகும் இருந்தது இல்லை என்றும், இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட படகில் ஏறாமல் அவருடைய சீடர்கள் மட்டும் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் நன்றி செலுத்தின பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து வேறு படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கே இல்லாததை மக்கள் பார்த்து உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கரையிலே அவர்கள் அவரை பார்த்தபோது, ரபி, நீர் எப்பொழுது இந்த இடத்திற்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் அற்புதங்களை பார்த்ததினால் அல்ல, நீங்கள் அப்பங்கள் புசித்து திருப்தி ஆனதினால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற உணவிற்காக இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற உணவிற்காகவே செயல்களை நடப்பியுங்கள். அதை மனிதகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் நிச்சயித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை பார்த்து, தேவனுக்குரிய செயல்களை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்குரிய செயல்களாக இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்ன காரியத்தை நடப்பிக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை சாப்பிடக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டார்களே என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் தரும் அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒருபோதும் தாகமடையான், நீங்கள் என்னை பார்த்திருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறதெல்லாம் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் வெளியே தள்ளுவது இல்லை, என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு கொடுத்ததில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் விருப்பமாக இருக்கிறது. குமாரனை பார்த்து, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய விருப்பமாக இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, உங்களுக்குள் முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகவே பிதாவினிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான், தேவனிடத்தில் இருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை பார்த்தது இல்லை, இவரே பிதாவை பார்த்தவர். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை சாப்பிட்டிருந்தும் மரித்தார்கள், இதிலே சாப்பிடுகிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலக மக்களின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய சரீரமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய சரீரத்தை எப்படி நமக்கு சாப்பிடக் கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்தார்கள். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் மனிதகுமாரனுடைய சரீரத்தை சாப்பிடாமலும் அவருடைய இரத்தத்தை குடிக்காமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் சரீரம் உண்மையான உணவாக இருக்கிறது, என் இரத்தம் உண்மையான பானமாக இருக்கிறது. என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்களுடைய தகப்பன்மார்கள் புசித்த மன்னாவைப் போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர் நகூமிலுள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கும் போது இவைகளை சொன்னார். அவருடைய சீடர்களில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றார்கள். சீடர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை பார்த்து, இது உங்களுக்கு இடறலாக இருக்கிறதோ, மனித குமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, சரீரமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆனாலும் உங்களில் விசுவாசிக்காதவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்றார். விசுவாசிக்காதவர்கள் இவர்கள் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இவன்தான் என்றும் ஆரம்பம் முதல் இயேசு அறிந்திருந்தபடியால், அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அனுமதி பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதற்காகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதுமுதல் அவருடைய சீடர்களில் அநேகர் அவருடனே கூட நடக்காமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரையும் பார்த்து, நீங்களும் போய்விட விருப்பமாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை பார்த்து, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார். சீமோனின் மகனாகிய யூதாஸ்காரியோத்து 12 ஒருவனாக இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாக இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். யோவான் 7. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினதால் அவர் யூதேயாவிலே வசிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் கலிலேயாவிலே வசித்து வந்தார். யூதர்களுடைய கூடார பண்டிகை நெருங்கி இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை பார்த்து, நீ செய்கிற செயல்களை உம்முடைய சீடர்களும் பார்க்கும்படி இந்த இடத்தை விட்டு யூதேயாவிற்கு செல்லும். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்யமாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்வதால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்காததினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் நேரம் இன்னும் வரவில்லை, உங்களுடைய நேரமோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் செயல்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் நேரம் இன்னும் வராததினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை என்றார். இவைகளை அவர்களிடம் சொல்லி கலிலேயாவிலே தங்கிவிட்டார். அவருடைய சகோதரர்கள் போன பின்பு அவர் வெளிப்படையாக போகாமல் மறைவாக பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி, அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். மக்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டானது. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியில்லை, அவன் மக்களை ஏமாற்றுகிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதர்களுக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து வெளிப்படையாக பேசவில்லை. பண்டிகையின் பாதி நாட்கள் முடிந்தபோது இயேசு தேவாலயத்திற்கு சென்று போதனை செய்தார். அப்பொழுது யூதர்கள், இவர் படிக்காதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, என் உபதேசம் என்னுடையதாக இல்லாமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது. அவருடைய விருப்பத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சொந்தமாக பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சொந்தமாக பேசுகிறவன் தன் சொந்த மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். மக்கள் அவருக்கு மறுமொழியாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஒரே செயலை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் முன்னோர்களால் உண்டானது. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனிதனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாமல் இருக்கும்படி ஓய்வு நாளில் மனிதன் விருத்த சேதனம் பெறலாம் என்றாள். நான் ஓய்வு நாளில் ஒரு மனிதனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாயிருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனைத்தானே கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் வெளிப்படையாக பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, உண்மையாக இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறியமாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கும் போது சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நானாக வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், நான் அவராலே வந்திருக்கிறதினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறதினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய நேரம் இன்னும் வராததினால் ஒருவனும் அவரை தொடவில்லை. மக்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை விட அதிகமாக செய்வாரோ என்றார்கள். மக்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர்கள் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் காவலர்களை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவர் இடத்திற்கு போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை பார்க்க மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் பார்க்காதபடிக்கு எங்கே போவார், கிரேக்கர்களுக்குள்ளே சிதறியிருக்கிற நமது மக்களிடம் போய் கிரேக்கர்களுக்கு உபதேசம் செய்வாரோ, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை பார்க்க மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய முக்கியமான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணட்டும், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆவியானவரை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாமல் இருந்ததினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கப்படவில்லை. மக்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, உண்மையாகவே இவர் தீர்க்கதரிசி ஆனவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டானது. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க விருப்பமாக இருந்தார்கள், ஆனாலும் ஒருவனும் அவரை தொடவில்லை. பின்பு அந்த காவலர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் பரிசேயர்களிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் அவனை ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர்கள் மறுமொழியாக, அந்த மனிதன் பேசுகிறது போல ஒருவனும் ஒருபோதும் பேசினது இல்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர்கள், நீங்களும் ஏமாற்றப்பட்டீர்களா, அதிகாரிகளிலாவது பரிசேயர்களிலாவது யாரேனும் ஒருவன் அவனை விசுவாசித்ததுண்டா, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். இரவிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை பார்த்து, ஒரு மனிதன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை தண்டனைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்க தரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். யோவான் அத்தியாயம் 8. இயேசு ஒலிவமறைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் அவரிடத்திலே அழைத்து வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்குவதற்கு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் தொடர்ந்து அவரை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல் எறியட்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்களுடைய மனசாட்சியில் உணர்த்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த பெண்ணை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், பெண்ணே, உன்மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே? ஒருவன் கூட உன்னை தண்டனைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு மக்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர்கள் அவரை பார்த்து, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மனித வழக்கத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனென்றால் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மையென்று உங்களுடைய நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு மறுமொழியாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், நீங்கள் என்னை அறிந்திரீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் செய்கிற போது காணிக்கை பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவரும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை பார்த்து, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்களுடைய பாவங்களிலே மரித்து போவீர்கள், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்கிறானே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் கீழே இருந்து உண்டானவர்கள், நான் மேலே இருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் இல்லை, ஆகவே நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே மரித்து போவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களுடைய பாவங்களிலே மரித்து போவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ யார் என்றார்கள். இயேசு அவளை பார்த்து, நான் ஆரம்ப முதலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. என்னை அனுப்பினவர் சத்தியமானவர், நான் அவரிடத்திலே கேட்டவைகளை உலகத்திற்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் மனித குமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சொந்தமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறதினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொன்னபோது அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் உண்மையாகவே என் சீடராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாததினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்திலே பார்த்ததை சொல்லுகிறேன், நீங்களும் உங்களுடைய பிதாவினிடத்தில் பார்த்ததை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்களுடைய பிதா என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் செயல்களை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனிதனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்களுடைய பிதாவின் செயல்களை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் இல்லை, ஒரே பிதா எங்களுக்கு இருக்கிறார், அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தேவன் உங்களுடைய பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதினால் அல்லவா?
நீங்கள் உங்களுடைய தகப்பனாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்களுடைய தகப்பனின் ஆசைகளின்படி செய்ய விருப்பமாக இருக்கிறீர்கள். அவன் ஆரம்ப முதற்கொண்டு மனித கொலை பாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்திலே இல்லாததினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாக இருக்கிறதினால் அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சுபாவத்தின்படி அப்படி பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் சத்தியத்தை சொல்லியிருந்தும் நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவிகொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகாததினால் செவிகொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு மறுமொழியாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் இல்லை, நான் என் பிதாவை மதிக்கிறேன், நீங்கள் என்னை மதிக்காமல் இருக்கிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கடைபிடித்தால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை பார்ப்பதில்லை என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை பார்த்து, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்க தரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கடைபிடித்தால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்கிறாய். எங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்க தரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ யார் என்று நினைக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்களுடைய தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாக இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன். உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், பார்த்து மகிழ்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை பார்த்தாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கற்களை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார்.
யோவான் 9. அவர் அப்புறம் போகும்போது பிறவி குருடனாகிய ஒரு மனிதனை பார்த்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, ரபி, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய செயல்கள் இவனிடத்தில் வெளிப்படுவதற்கு இப்படி பிறந்தான். பகலாக இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவருடைய செயல்களை செய்ய வேண்டும், ஒருவனும் செயல்கள் செய்யக்கூடாத இரவு நேரம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே உமிழ்ந்து உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின்மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான். அப்பொழுது அருகில் உள்ளவர்களும் அவன் குருடனாக இருக்கும் போது அவனை பார்த்திருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனைப் போல இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் மறுமொழியாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாக இருந்த அவனை பரிசேயர்களிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகவே பரிசேயர்களும் அவனை பார்த்து, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மீண்டும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், பார்க்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர்களில் சிலர், அந்த மனிதன் ஓய்வு நாளை கடைபிடிக்காததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் இல்லை என்றார்கள். வேறு சிலர், பாவியாக இருக்கிற மனிதன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இந்த விதமாக அவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டது. மீண்டும் அவர்கள் குருடனை பார்த்து, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாக இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல், பார்வை அடைந்தவனுடைய பெற்றோரை அழைத்து அவர்களை பார்த்து, உங்களுடைய மகன் குருடனாக பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான் என்றும் குருடனாக பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்தது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. இவனுடைய கண்களை திறந்தவன் யார் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வாலிபனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய பெற்றோர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனென்றால் இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது அறிக்கை செய்தால் அவனை ஜெப ஆலயத்திற்கு வெளியாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு ஏற்கனவே முடிவு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம், இவன் வாலிபனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவனுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாக இருந்த மனிதனை இரண்டாம் முறை அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனிதன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை பார்த்து, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் மறுமொழியாக, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேட்காமல் போனீர்கள், மறுபடியும் ஏன் கேட்கிறீர்கள், அவருக்கு சீடராக உங்களுக்கும் விருப்பம் இருக்கிறதா என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை திட்டி, நீ அவனுடைய சீடன், நாங்கள் மோசேயினுடைய சீடர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று தெரியும், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அதற்கு அந்த மனிதன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் தெரியாமல் இருப்பது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று தெரிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு பிரியமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அவர் தேவனிடத்தில் இருந்து வராமல் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு மறுமொழியாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, அவனை பார்த்தபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ அவரை பார்த்திருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, பார்க்காதவர்கள் பார்க்கும்படியாகவும் பார்க்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இருக்காது. நீங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்களுடைய பாவம் நிலைநிற்கிறது என்றார்.